அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு.
இன்று குருத்து ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பவனி போனார் சின்ன மாறி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. குருத்த
தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் ஸ்ரீயேகரை போற்றுவோம். குடியருள் பெற்று நாமும் ஸ்ரீயேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா.
முதல் வாசகம் யெசாயா அதிகாரம் 50 இறை வசனங்கள் 4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 22.
என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து, உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவரே இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவரே விடுவிக்கட்டும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? எனது எலும்புகளை எல்லாம் நானே எண்ணிவிடலாம் எண்ணிவிடலாம் என் இறைவா என் இறைவா
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வசனங்கள் 1-49 முடிய. மூப்பர் சங்கத்தின் முன் திரண்டு கொண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கின்றான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கின்றான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். இவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமிலிருந்து ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவைக் கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதைக் காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் ஏதும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படைவீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கின்றான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடம் காணவில்லை. ஏரோதும் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்தபோது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழவேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னத்தான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளை அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இந்த உலகில் மூன்று வகை மக்களை பார்க்கின்றோம். ஒன்றாவது, பிறரை எப்போதும் இகழ்ச்சியாகவே பார்ப்பவர், இகழ்ச்சியாகவே பேசுபவர், பிறரின் நல்ல செயல்களையும் இகழ்ச்சிப்படுத்துபவர். இவர்கள் தன்னிலும் உயர்வுற்றவர்களாக அடுத்தவர்களையும் உயர்வுற்றவர்களாக ஒருபோதும் கருத மாட்டார்கள். இவர்களின் மனநிலை தாழ்வு மனநிலை, ஆங்கிலத்திலே இன்ஃபீரியர் மைண்ட் என்று சொல்வார்கள். இரண்டாவது, பிறரை எப்போதும் புகழ்ச்சியாகவே பார்ப்பவர், புகழ்ச்சியாகவே பேசுபவர், பிறரின் நல்ல செயல்களை புகழ்ந்து பேசுபவர். இவர்கள் தன்னிலே நிறைவடைந்தவர்களாக அடுத்தவர்களையும் நிறைவுள்ளவர்களாக கருதுபவர். இவர்களின் மனநிலை உயர்வு மனநிலை, ஆங்கிலத்திலே சுப்பீரியர் மைண்ட் என்று சொல்வார்கள். மூன்றாவது, பிறரை எப்போதும் குற்றவாளிகளாகவே பார்ப்பவர், பிறரை குற்றங்களில் சிக்க வைக்கவே எண்ணுபவர், பிறரின் நல்ல செயல்களை குறைவாகவே பேசுபவர். நரி போல தந்திரம் கொண்டு அடுத்தவரை எப்படி கவிழ்க்கலாம், தன்னை எப்படி காப்பாற்றிக் கொண்டு உயர்த்தி கொள்ளலாம் என்று சதா திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பவர். இவர்களின் மனநிலை குறுகிய மனநிலை, ஆங்கிலத்திலே நேரோ மைண்ட் என்று சொல்வார்கள். இன்று குருத்து ஞாயிறு விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றிலிருந்து இயேசுவின் பாடுகளின் வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த குருத்து ஞாயிறு துவங்கி இயேசுவின் இறப்பு வெள்ளி வரை, அவரின் ஆர்ப்பரிப்பான ஆடம்பரமான எருசலேம் நுழைவு துவங்கி அவலமான அலங்கோலமான கல்வாரி மலை யாத்திரை வரை மீட்பின் பாதைகளை தியானிக்கப் போகிறோம். ஓசானா துவங்கி சிலுவையில் அறையும் என்னும் முழக்கங்களை கேட்கவிருக்கிறோம். இந்த வாரத்தில்தான் மேற்சொல்லப்பட்ட மூன்று வகை மனிதர்களை சந்திக்க இருக்கின்றோம். ஆடைகளை விரித்து குருத்துக்களை ஏந்தி ஓசானா என்று புகழ்ச்சியாக இயேசுவை எருசலேம் நகரில் வரவேற்ற அதே மக்கள், காசுக்கும் பணத்துக்கும் விலை போய் ஆடைகளை கிழித்துக் கொண்டு இகழ்ச்சியாக சிலுவையில் அறையும் என்று கத்தி கல்வாரி மலைக்கு அனுப்பி வைத்தனர் இயேசுவை. வாழ்க என்று சொன்ன மக்கள் உலக நாட்டங்களுக்கு அடிமையாகி ஒழிக என்று கத்தினர். மூன்று ஆண்டுகளாக இயேசுவின் பேச்சிலும் செயலிலும் குற்றத்தை கண்டுபிடிக்க முனைந்து தோற்றுப்போன நயவஞ்சக கூட்டம் தந்திரமாக சூழ்ச்சி செய்து இரவோடு இரவாக அவரை பிடிக்க சதி திட்டம் தீட்டியது. பணத்தாசை காட்டி அதற்கு இரையாக யூதாஸ் என்னும் எட்டப்பனை பயன்படுத்தினர். இந்த சூழ்ச்சி வலையில் ஆளுநனான பிலாத்துவையும் சிக்க வைத்து இயேசுவின் மரணத்திற்கு சாசனம் எழுத வைத்து அவரை சிலுவையில் அறைந்தனர். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கும் வேளையில், சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள், பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க முடியவில்லை, இஸ்ராயலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்று இகழ்ந்து பேசிய கூட்டம் அங்கு ஒருபுறம். ஆனால் இந்த மூன்று வகை மனிதர்களை விட இன்னொரு வகை மனிதர்கள் உண்டு. அவர்கள்தான் புகழ்ச்சியை விரும்பாமல் இகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு சூழ்ச்சி வலையில் சிக்கி பிறருக்காக, பிறரின் வாழ்வுக்காக, பிறரின் விடியலுக்காக தங்களையே இழக்கின்ற உத்தமர்கள். அவர்களே இன்றைய இயேசுக்கள். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இயேசுவை அடிமையின் தன்மை பூண்டவர், தன்னையே வறுமையாக்கி சிலுவை சாவு வரை தந்தையின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவர் என்று சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய சமுதாயத்தில் மேற்சொன்ன மூன்று வகை மக்களைத்தான் அதிகம் பார்க்கிறோம். பிறரை எப்போதும் இகழ்ந்து பேசுபவர்கள், தங்களையே புகழ்ச்சியாக பேசுபவர்கள், அடுத்தவரின் வளர்ச்சியை பொறுக்காமல் அவரை சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்து அவமானப்படுத்துபவர்கள். இவர்கள்தான் இன்று நம்மை ஆளும் தலைவர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், பணம் பெருத்த பெருச்சாளிகள், அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் ஆணவக்காரர்கள். ஆனால் இவர்கள் மத்தியிலும் இன்று இயேசுவை போன்று தன்னலம் கருதாது, பிறர் நலனையே கருதி, தன் வளர்ச்சியை நோக்காது, பிறர் வளர்ச்சியையே பெரிதாக கொண்டு உழைக்கும், தன்னையே இழக்கும் உத்தமர்கள் இன்றும் இருக்கின்றனர். அவர்கள் கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா, தென் அமெரிக்க மக்களின் விடுதலைக்காக போராடிய ஆயர் ரொமேரோ, மீனவ மக்களின் விடுதலைக்காக போராடிய அருட்சகோதரி ஆலிஸ், சலவை தொழிலாளர்களின் விடுதலைக்காக உயிரை இழந்த அருட்சகோதரி ராணி மரியா, இன்று உலகம் போற்றும் அனாதைகளின் தாய் நம் அன்னை தெரசா. உண்மையான தலைவன் அடுத்தவரின் அவலங்களில் அதிகம் பங்கெடுத்து தன்னுடைய நலனில் குறைவான நாட்டம் செலுத்துபவன் என்று அர்னால்டு கிளாசங் கூறுகிறார். உண்மை நிலையை மறந்து பொய்மையே வடிவாக விளங்கி அமுதூறும் இறையடி பிரிந்து வாழ்கின்ற தான் இன்னும் சாகவில்லையே என்ற தன்னுடைய இழிநிலையை உணர்ந்து அழுது இறைவன் முன் புலம்புகிறார் மாணிக்கவாசகர். நாமும் நம்முடைய மேற்சொன்ன மூன்று வகை மனித இழிநிலைக்காக வருந்தி நம்மையே இந்த தவக்காலத்தில் திருத்தி இயேசுவை போன்று நம்மையே பிறருக்காக இழக்கக்கூடியவர்களாக மாற்றுவோம். ஒருமுறை தன்னுடைய கணவனை பார்த்து மனைவி, அன்பே, நம்முடைய மகன் இதுவரை ஊர் சுற்றி கொண்டிருந்தான், சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான், ஒன்றுக்கும் உதவாதவன் என்றுதானே சொல்லி வந்தீர்கள், அவன் எல்லாவற்றையும் துறந்து சன்னியாசியாகப் போகின்றான், அதற்காக தயாரிப்பில் இறங்கிவிட்டான், தயாரிப்பு முடிந்ததும் சென்று விடுவான் என்றாள். அதற்கு கணவன், நீ உன்னுடைய மகனை பற்றி அதிகம் பெருமையாக நினைத்துக் கொள்ளாதே, அவன் ஒருபோதும் சன்னியாசி ஆக மாட்டான், எவனும் தயாரித்துக் கொண்டு சன்னியாசம் செல்வதில்லை என்றான். அப்படியானால் எப்படி ஒருவன் சன்னியாசி ஆக முடியும் என்று மனைவி கேட்டாள். அதற்கு கணவன், உனக்கு ஒருவன் எப்படி சன்னியாசியாக போகிறான் என்று காட்ட வேண்டுமா என்றான். அவளும் ஆமாம் என்றாள். இதோ நான் காட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயர்ந்த ஆடையை கிழித்துக் கொண்டு இடையில் கச்சையை கட்டிக்கொண்டு காலில் ஒன்றும் அணியாமல் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றுவிட்டான். அவன்தான் சன்னியாசி. இயேசுவின் பாடுகளை சிந்திக்கப் போகின்ற நாம் எத்தகைய மக்களாக இருக்கப் போகிறோம்? இகழ்ந்து பேசுபவர்களாகவா, புகழ்ச்சியை விரும்புபவர்களாகவா, சூழ்ச்சி செய்பவர்களாகவா, அல்லது மக்களுக்காக நம்மையே இழப்பவர்களாகவா? பிறருக்காக இழக்கின்றேன் என்று சொல்லி அதற்காக தயாரிப்பவன் அல்ல உண்மையான தியாகி. இழக்கின்றேன் என்று சொல்லாமல் நேரம் வரும்போது அதை உடனே நிறைவேற்றுபவன்தான் உண்மையான தியாகி. எனவே நாமும் எங்கு தேவை எழுகிறதோ அங்கே அப்போதே நம்மை இழக்க முனைவோம். நாமும் உத்தமர் இயேசுவை போன்று வாழ்வோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள்வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.